இந்த நேரத்திலும் இன்னும் ரெண்டு நாட்களும் இந்த பாடங்களை நாம் படிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசி நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபத்தோடு கேட்போம். மிக முக்கியமான ஒரு பாடம் நியாயப்பிரமாணம் அல்லது பத்து கட்டளைகள். அதிகம் பேருக்கு நம்முடைய சமுதாயத்தில் இனத்திலே இதை பற்றிய போதனையில் தெளிவில்லை. ஆகவே இது இன்னும் முக்கியமான பாடமாக மாறிவிடுகிறது. வேதம் தெளிவாக சொல்லி இருக்கின்ற போதனைகளில் ஆண்டவர் மிகவும் அவசியமாக நாம் அறிந்து அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற முக்கியமான போதனைகளில் நமக்கு ஞானம் இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசத்திலும் குறைவு இருக்கும், விசுவாச வாழ்க்கையிலும் பெரிய குறைகள் இருக்கும். நியாயப்பிரமாணம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான போதனை. இந்த அறிவிப்பு தாளில் எழுதப்பட்டிருந்தது நியாயப்பிரமாணம் இன்றைக்கு தேவையா என்று. வேதத்திலே நியாயப்பிரமாணம் என்ற வார்த்தையும் பத்து கட்டளைகள் என்ற வார்த்தைகளும் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் இந்த பத்து கட்டளைகளையே நியாயப்பிரமாணம் என்ற வார்த்தை மூலம் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது சில வேத பகுதிகள். வேறு பல இடங்களிலே நியாயப்பிரமாணம் என்ற அந்த பதம் பயன்படுத்தப்படுகிற பொழுது அது பத்து கட்டளைகள் மட்டும் இல்லாமல் தேவன் கொடுத்த வேறு கட்டளைகளையும் அடையாளப்படுத்துகிற விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே முக்கியமாக நாம் இங்கே பார்க்க போகிற விஷயம், கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், பத்து கட்டளைகள் இன்றைக்கு அவசியமா? தேவனுடைய அவரால் கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகள், யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் இருக்கின்ற, உபாகமம் 5வது அதிகாரத்தில் காணப்படுகின்ற அந்த கட்டளைகள் இன்றைக்கு நாம் வாழுகின்ற காலப்பகுதியிலே புதிய உடன்படிக்கை காலத்திலே அவசியமா? கிறிஸ்தவர்களோ அவற்றை விசுவாசிக்க வேண்டுமா? அந்த கட்டளைகளின்படி வாழ வேண்டுமா என்பதுதான் கேள்வி. இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த பத்து கட்டளைகளை குறித்து இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றியோ பத்து கட்டளைகளை பற்றியோ தெரிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. முதல் ரெண்டு பாடங்களும் அதை பற்றிய இறையியல் பூர்வமான விளக்கங்களாக இருக்கும். அதிலே 90% கேள்விப்படாதவர்களும் இருப்பீர்கள். கேள்விப்பட்டவர்கள் அதை குறித்து தெரிந்தவர்களும் இருப்பீர்கள். இருந்தாலும் நான் சொல்லுகிற பொழுது, இதை விளக்கங்களை கொடுக்கிற பொழுது ஒன்றும் புரியவில்லையே என்று உங்கள் காதல் முடியாது. தொடர்ந்து கேட்க கேட்க அது விளங்கும், அது உங்களுக்கே விளங்கும். ஆகவே கவனத்தோடு இதை கேட்டு விளங்கிக் கொள்ள பார்ப்பது அவசியம் இந்த காரியங்கள். ஏன்னா இன்றைக்கு அநேக சபைகளிலே, பிரசங்க மேடைகளிலே விளக்கப்படுத்தப்படாத காரியங்களை நாம் பேசப்போம். எல்லாரும் இதை பற்றி ஒன்றுமே சொல்லுவதில்லை என்பதற்காக அது தேவையில்லாத விஷயமாக மாறிவிட வேதத்தில் இருக்கிறது. இயேசு அடிக்கடி பேசி இருக்கின்ற விஷயங்கள். ஆகவே கவனத்தோடு காது கொடுத்து கேட்டு முடிந்தால் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஆகவே வீட்டிலே போய் மறுபடியும் பார்த்து படிக்க முடியும். அப்படி கேட்கிற பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் இப்படி விளக்கப்படுத்துகிற பொழுது கேட்கிற பொழுது ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்வார். இயேசு சொல்லி இருக்கிறார், நான் போன பிறகு என்னுடைய தேற்றரவாளனை அதாவது பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன். ஆகவே கலக்கமடையாதீர்கள். அவர் வருகிற பொழுது அவர் உங்களோடு இருந்து, உங்களில் இருந்து நான் போதித்த அத்தனையையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒரு சத்தியத்தை நம்மால் விலகிக் கொள்ள முடியாது. ஆகவே நிச்சயமாக ஆவியானவர் உதவி செய்வார் என்ற எண்ணத்தோடு அவரை நினைத்து ஜெபித்து கேட்கிற பொழுது சத்தியங்கள் நமக்கு துணை செய்யும். முதலாவது நாம் பார்க்க போகிறோம் இந்த 10 கட்டளைகளிலே முக்கியமாக முதல் 4 கட்டளைகளை இந்த 3 நாட்களும் பார்க்க போகிறோம். அது நியாயப்பிரமாணம் இன்றைக்கு அவசியமா என்று எழுதியிருக்கிறது. ஆனா உண்மையிலேயே அந்த 10 கட்டளைகள்ல 10 கட்டளைகள், அதில் 4 கட்டளைகளை இந்த 3 நாளும் பார்க்க போகிறோம். இப்படி சொன்ன உடனேயே ஏன் மற்ற 6 கட்டளைகளையும் நாம் பார்க்க போவது இல்லை என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக உருவாகும். அதுக்கு நான் பதில் சொல்லி முடித்து அதற்கு பிறகுதான் இந்த கட்டளைகளையே பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 10 கட்டளைகளை 2 பிரிவாக பிரித்திருக்கிறார். அதை நீங்க மார்க்கு சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே வாசிக்க கேட்டீர்கள். இத கூட அதை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். மார்க்கு 12 அதிகாரம் அங்கு என்ன சொல்லப்படுகிறது? அதற்கு காரணம் என்ன? முதலாவது இந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் இப்படி 2 பிரித்ததற்கு காரணம் என்ன? 10 கட்டளைகள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே தெளிவாக ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷ நூல்களிலே 1 மேலான பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். அந்த நியாயாஸ்திரி ஆங்கிலத்திலே அவர்களை ஸ்கிரைப் அல்லது லாயர்ஸ் என்று சொல்லப்படுது. இந்த நியாயாஸ்திரி அல்லது அந்த ஸ்கிரைப்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் பழைய ஏற்பாட்டை எழுத்திலே எழுதி வைக்கிறவர்கள். அது முக்கியமான ஒரு பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களை சேர்ந்த ஒருவன் இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறான், ஆண்டவரே இந்த கட்டளைகளிலே பிரதானமான கட்டளை எது? Which is the greatest command? எது பிரதானமான கட்டளை என்று கேட்கிறார். அந்த பல வேத பகுதிகளுக்கு நான் சொன்னேன், சில இடங்களிலே ஆண்டவர் தானே உடனடியாக அதற்கு பதில் சொல்லுகிறார். ஒரு பகுதியிலே பார்க்கிறோம், அவரே நீயே சொல்லு. நியாயப்பிரமாணத்தில் எப்படி எழுது, அது நீ வாசித்து அதை எப்படி நீ விளங்கிக் கொள்கிறாய் என்று சொல்லு என்று கேட்டிருக்கிறார். அது பதில் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தேவனை நீ முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு வல்லமையோடும் ஆராதனை செய். அந்த அப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். உன்னுடைய தேவனை நீ முழு இருதயத்தோடும் வல்லமையோடும் ஆவியோடும் ஆராதனை செய். அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு உன்னுடைய தேவனில் நீ அன்பு செலுத்துவாயாக, உன்னுடைய தேவனில் நீ அன்பு செலுத்துவாயாக. அப்படி சொல்லுகிற பொழுது ஆண்டவரில் நாம் அன்பு செலுத்துவதை எப்படி அன்பு செலுத்துவது என்பதை முதல் 4 கட்டளைகளும் விளக்குவதாக இயேசு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய தேவனை நீ நேசிப்பது போல, அவரில் அன்பு காட்டுவது போல பிறனையும் அன்பு செலுத்து. உன்னுடைய தேவனில் நீ அன்பு செலுத்துவதைப் போல பிறரிலும் நீ அன்பு செலுத்து என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே முதலாவதாக அவர் ஒரு பிரிவை அங்கு காட்டுகிறார். முதல் 4 கட்டளைகளும் தேவனில் நாம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், அவரில் அன்பு செலுத்துவது என்றால் என்ன, அது எப்படி அந்த அன்பை காட்டுவது என்பதை விளக்குகின்ற அந்த அன்பின் அடிப்படையிலே, ஆண்டவரில் நாம் வைத்திருக்கின்ற அன்பின் அடிப்படையிலே நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்ற மக்கள் மீது, நம்முடைய குடும்பத்தார் மீது, நம்முடைய நண்பர்கள் மீது, சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் மீது நாம் எப்படி அன்பு செலுத்துவது என்பதை அந்த பத்து கட்டளைகளின் ஐந்தாவது கட்டளையிலிருந்து பத்தாவது கட்டளை வரையும் தெரிவிக்கின்றன. இது ஆண்டவரை பிரித்து காட்டியிருக்கின்ற பிரிவு. அத இறையியல் வல்லுநர்கள் ஒரு பேர்ல அழைப்பார்கள், the first table of the law அப்படி என்றும், அடுத்ததா செகண்ட் டேபிள் ஆஃப் த லோ. இப்ப முதலாவது அந்த கட்டளைகளில் முதலாவது அட்டவணை, இரண்டாவது அட்டவணை என்று சொல்லலாம். இயேசு இந்த முழு கட்டளைகளும், அதாவது பத்து கட்டளைகளுக்குமான விளக்கத்தை இப்படி அந்த கட்டளைகளை பிரித்து காட்டுவதன் மூலமாக நமக்கு விளக்குகிறார். அப்ப அந்த பத்து கட்டளைகளுமே எதை சொல்லுகின்றன, எதை வெளிப்படுத்துகின்றன, அன்பு செலுத்துவது எப்படி என்பது சுருக்கமாக சொல்ல போனால், பத்து கட்டளைகள் நாம் எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகின்றன. அதே நேரத்தில் யோசிங்க, கொரிந்தியருக்கு பவுல் எழுதிய பொழுது என்ன சொல்லுகிறார், எத்தனை ஆவிக்குரிய வரங்களை நீ கொண்டிருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் அது எல்லாமே விருதா, வீணாய் போய்விடும். அது எந்த ஈவு பிரதானமானது, the greatest gift, மிகப்பெரிய ஈவு அன்பு. ஏன், அது என்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகத்திலும் நிலைத்திருக்க போவது அன்பு மட்டுமே. பார்த்தீங்களா, ஆகவே பத்து கட்டளைகள் அன்புக்கு விளக்கம் கொடுக்கின்றன. அதுவும் எத்தகைய அன்புக்கு, ஆண்டவர்களே எப்படி அன்பு செலுத்துவது, அந்த அன்பின் அடிப்படையிலே மற்றவர்கள் மேல் எப்படி அன்பு செலுத்துவது என்பதைத்தான் ஆண்டவர் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இதிலே முதலாவது நான்கும் தேவனில் நாம் எப்படி அன்பு செலுத்துவது என்பதை குறித்து மட்டும் இந்த மூன்று நாட்களும் பார்க்க போகிறோம். ஏனென்றால் தேவனில் எப்படி அன்பு செலுத்துவது என்பதுதான் அடிப்படை, இந்த பத்து கட்டளைகளுக்குமே அடிப்படை. அந்த நான்கு கட்டளைகளிலும் மற்ற ஆறு கட்டளைகளும் தங்கி இருக்கின்றன. முதல் நான்கு இல்லாமல் மற்ற ஆறும் நிற்காது, ஒன்று ஒன்று தங்கி இருக்கின்றது. அதில் இருக்கின்ற பத்து கட்டளைகளுமே ஒன்று இல்லாமல் மற்றது இருக்க வழி இல்லை. நல்லா யோசிச்சுக்கணும், இந்த பத்து கட்டளைகளும் ஒரு தொகுப்பான ஒரே கட்டளை என்று கூட சொல்லலாம். அதுல இதுதான் பெருது என்று சொல்ல முடியாது. எல்லாம் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கின்ற கட்டளைகள். ஒன்று எடுத்தால் எல்லாமே சிதைந்து விடும், விழுந்து விடும். யாரும் சொல்ல முடியாது இந்த கட்டளை எனக்கு பிடித்திருக்கிறது, இது எனக்கு பிடிக்கவில்லை, சொல்லவே முடியாது. இந்த கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது. எல்லாமே அன்பை குறித்த கட்டளைகள். தேவனில் எப்படி அன்பு செலுத்துவது, மற்றவர்களில் எப்படி அன்பு காட்டுவது. தேவனில் அன்பு இல்லாவிட்டால், அவரை அறிந்திருக்காவிட்டால், அவரில் அன்பு செலுத்துகிற விதமாக இருதயம் இல்லாவிட்டால், இன்னொருவனால் நம்ம அன்பு காட்ட முடியவே முடியாது. தெரிகிறதா? ஆகவே முதல் நான்கு கட்டளைகளும் மற்றவற்றுக்கு அடிப்படை. இந்த முதல் நான்கு கட்டளைகளையுமே தெளிவாக புரிந்து கொண்டால் மற்ற கட்டளைகளை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். ஆகவேதான் நேரத்தின் காரணமாக, ஏன்னால் முழு பத்து கட்டளைகளையும் படிப்பதற்கு ஒரு வாரம் தேவை, நமக்கு இருப்பதோ மூன்று நாட்கள். ஆகவே முதல் நான்கு கட்டளைகளையும் இந்த மூன்று நாட்களிலே படிக்க போகிறோம். ஏற்கனவே சொன்னேன், தேவன் தன்னுடைய வார்த்தையிலே இந்த கட்டளைகளை இப்படி ரெண்டு விதமாக பிரித்திருக்கிறார். இதையே வரலாற்றிலே, சபை வரலாற்றிலே, சபை முதலாவது நூற்றாண்டில் நிறுவப்பட்டது, தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் 21வது நூற்றாண்டிலே இருக்கிறோம். நமக்கு முன்பாக சபைகள் இருந்திருக்கின்றன. ஆண்டவர் பெரிய எழுப்புதல்களை சபை மூலமாக இந்த உலகத்திலே செய்திருக்கிறார். நாம் இருக்கிற காலப்பகுதிகளை விட மிகப்பெரிய ஞானிகளை, தேவ மனிதர்களை ஆண்டவர் எழுப்பி பயன்படுத்தி இருக்கிறார். அதை வேதமும் சொல்லுகிறது, சபை வரலாறும் சொல்லுகிறது. ஆகவே சபை வரலாற்றிலே ஆண்டவர் அருமையான பெரியவர்களை, ஞானவான்களை பயன்படுத்தி நமக்கு உதவி செய்யும் முகமாக பல நூல்களை எழுதி தந்திருக்கிறார். அப்படியானவை தான் வினாவிடை போதனைகள் என்று சொல்லுவோம். விசுவாச அறிக்கைகள், வினாவிடை போதனைகள் என்று இருக்கின்றன.
இந்த வினாவிடை போதனைகளில் ஒன்று ஹைடல்பர்க் கேட்டகிசம், ஹைடல்பர்க் வினாவிடை நூலகம். அந்த நூலிலே இப்படி இந்த ரெண்டு பிரிவு பிரிக்கப்பட்டு சொல்லி இருக்கிறது. முதலாவது அட்டவணை எது, இரண்டாவது எது என்று சொல்லி. ஆகவே இந்த தேவனுடைய அவர் கொடுத்த விளக்கத்தின் படியாக இந்த பத்து கட்டளைகளும் இரண்டு விதமாக பிரிக்கப்பட்டு சபை வரலாற்றிலே எல்லோரும் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவ சபைகள் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு காரியம். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் அதிகம் தெரியாமல் இருக்கிறோம். ஆகவே அதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். சோ இதுவரை ஏன் முதல் நான்கு கட்டளைகளை பார்க்க போகிறோம் என்பதற்கான விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த நான்கு கட்டளைகளையும் ஏன் பார்க்க போகிறோம். இப்பொழுது பத்து கட்டளைகளின் அவசியத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும். பத்து கட்டளைகள் ஏன் அவசியம், ஒரு அளவுக்கு சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன், ஆனால் அதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பத்து கட்டளைகளை பத்தி தெரியுமோ எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு இது மிகவும் அவசியமானது, அது இல்லாமல் கிறிஸ்தவம் இருக்க முடியாது என்று நினைக்கிறவர்கள் கூட எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்பது தெரியாது. சில பேர் இருக்கலாம், எத்தனை பேர் என்பது தெரியாது. ஆகவே எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படியாக, விளங்கிக் கொள்ளும்படியாக நாம் இந்த பத்து கட்டளைகளுடைய முக்கியத்துவத்தை பார்க்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே சொன்னது போல நாம் 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 21வது நூற்றாண்டிலே தமிழ் இனத்திலே இந்த கட்டளைகளை பற்றிய போதனைகள் தெளிவாக ஆழமாக சபைகளிலே கொடுக்கப்படுவது இல்லை. ஆகவே மனிதர்களுடைய மனதிலே பலவிதமான எண்ணங்கள் இருக்கின்றன இந்த கட்டளைகளை பற்றி. நல்ல கட்டளைகள் தான், ஒழுக்கமான பல காரியங்கள் அந்த கட்டளைகள் சொல்லுகின்றது. களவெடுக்காதே, உபச்சாரம் செய்யாதே, பொய் சொல்லாதே, இதெல்லாம் நல்ல நீதி கட்டளைகள். நீதியானதை சொல்லுவதனாலே அது நல்லவைகள் என்ற எண்ணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்க பார்க்கும் பொழுதே வாசிக்கும் பொழுதே தெரிகிறது அவை நல்ல கட்டளைகள். ஆனால் நான் என்ன கேள்வி கேட்கிறேன் என்றால், இது எந்த அளவுக்கு முக்கியமான, அந்த கொடுக்கப்பட்ட காலத்திலே இதனுடைய சிறப்பு என்ன, ஏன் ஆண்டவர் இதை கொடுத்தார், தானே தன்னுடைய கரத்திலே ரெண்டு கற்பலகைகளிலே எழுதி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். முதலாவது தடவை அது கொடுக்கப்பட்ட பிறகு அந்த கட்டளைகள் மக்களை போய் சேர்வதற்கு முன்பாகவே அவர்கள் வேறு தெய்வங்களை வழிபட ஆரம்பித்து விட்டதனாலே மோசே தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த கற்பலகைகளை, கட்டளைகள் எழுதப்பட்டிருந்த கற்பலகைகளை கொண்டு மலை அடிவாரத்திற்கு வந்த பொழுது மக்களை பார்த்து அந்த கட்டளைகளை போட்டு உடைத்தான் என்று பார்க்கிறோம். கோபம் வந்து உடைத்து விட்டார். அப்படி உடைத்து விட்ட பிறகு ஆண்டவர் தமக்கு எதிராக பாவம் செய்தவர்களை எல்லாம் தண்டித்தார், அவர்களை சாக பண்ணினார் என்று பார்க்கிறோம். மக்கள் மனம் திரும்பிய பொழுது மோசே வற்புறுத்தி ஜெபம் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கொண்ட பொழுது ஆண்டவர் மனம் திரும்பி அவர் என்ன செய்தார், அவர்களை வாழ விடுகிறேன் என்று சொன்னார். ஆகவே மறுபடியும் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இரண்டாவது தடவை அது கொடுக்கப்பட்டது. உபாகமம் 5வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த இரண்டாவது கடவை அந்த கட்டளை கொடுக்கப்பட்ட பொழுதும் ஆண்டவர் மோசேயிடம் கற்பலகைகளை கொண்டு வரும்படியாக சொல்லி மறுபடியும் தன்னுடைய சொந்த கரங்களிலே அந்த கட்டளைகளை எழுதி கொடுத்தார். அதாவது அந்த பத்து கட்டளைகளை, நியாயப்பிரமாணத்தில் உள்ள பத்து கட்டளைகளை ரெண்டு தடவையும் ஆண்டவருடைய கரங்களினாலே எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டவை. அவை அல்லாத ஏனைய கட்டளைகளை ஆண்டவர் சொல்ல சொல்ல மோசே குறிப்பெடுத்துக் கொண்டார். இதிலிருந்தே தெரிகிறது இந்த நியாய பிரமாணத்திலே அதற்குள்ளாக அடங்கி இருக்கின்ற இந்த பத்து கட்டளைகள் விசேஷமான கட்டளைகள். அந்த கட்டளைகள் தனித்துவம் வாய்ந்த கட்டளைகள், மற்ற கட்டளைகள் போல் அல்லாது வித்தியாசமான கட்டளைகள் என்பதை ஆண்டவர் தன்னுடைய சொந்த கரத்திலே அந்த கட்டளைகளை எழுதி கொடுத்ததில் இருந்தே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அது மட்டுமா இந்த கட்டளைகளின் முக்கியத்துவம் என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஆகவே இது இதுவரையும் இந்த கட்டளைகளின் சிறப்பை, பத்து கட்டளைகளின் சிறப்பு அம்சத்தை ஒரு விதமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் அநேகருக்கு இது தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னேன். தெரியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் பத்து கட்டளைகளை பற்றி தெளிவான போதனைகள் கொடுக்கப்படுவது இல்லை? எத்தனை சபைகளில் கொடுக்கப்படுகிறதோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து கொண்ட அளவில், போதகர்களோடு பிரசங்கிகளோடு பழகி பார்த்த அளவிலே, இந்த பத்து கட்டளைகளில் தெளிவான போதனைகள் கொடுக்கப்படுவதில்லை. அந்த கட்டளைகளின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு சொல்லப்படுவதில்லை. அந்த கட்டளைகளின்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி போதிப்பதில்லை என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் அந்த பத்து கட்டளைகளை ஒரு நூலாக வெளியிட்டோம் பல வருடங்களுக்கு முன்பாக. இப்பொழுது அது அச்சில் இல்லை. அந்த நூலை எழுதி வெளியிட்ட பொழுது அநேகம் பேர் அதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு எழுதியிருக்கிறார்கள். மறுபடியும் அதை புதுப்பித்து வெளியிடுகின்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்ப இந்த பத்து கட்டளைகள் இப்படி அநேகம் பேர் தெரிந்திராமல், அதன்படி போதனை கொடுக்காமல் என்பதற்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம், வேத இறையியல் போதனைகள் தெளிவான விதத்திலே படித்துக் கொள்ளாததுனால். வேதம் படிப்பது அவசியம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் இருக்கின்ற 66 நூல்கள் வேதம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. படைப்பிலிருந்து மல்கியா வரையும் பழைய ஏற்பாடு, அதற்கு பிறகு புதிய ஏற்பாடு. 400 இருண்ட வருட காலங்கள் இருந்தன. அதற்கு பிறகு இயேசுனுடைய வருகையோடு ஆரம்பிக்கிறது புதிய ஏற்பாடு. இது முழுவதும் வேதம். 66 நூல்கள் கொண்டது மட்டுமே வேதம் என்று அநேகம் பேருக்கு அதே தெரியாது. ரோமன் கத்தோலிக்கர்கள் அது மட்டும் வேதம் அல்ல, இதுவரையும் வாழ்ந்து மடிந்து போயிருக்கின்ற போப்புகள் எழுதி வைத்திருக்கிற ஆவணங்களும் வேதம் தான் என்று சொல்லுவது மட்டுமல்ல, தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நூல்களையும் வேதமாக பார்க்கிறார்கள். அது தவறு, அது வேத விரோதமான காரியம். 66 நூல்கள் நம்முடைய தமிழ் வேதத்திலே, ஆங்கில வேதத்திலே இருக்கிற உங்கள் கையில் வைத்திருக்கின்ற 66 நூல்கள் மட்டுமே பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வேதம். அவருடைய வார்த்தைகள், அதற்கு புறம்பாக இருக்கிற எந்த மனிதனுடைய எழுத்துக்களும் எந்த நூல்களும் வேதம் இல்லை என்ற அந்த அறிவு கூட அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே வேதமாக இந்த 66 நூல்களை மட்டும்தான் பார்க்க வேண்டும். இந்த வேதம் வரலாற்று காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. படைப்பிலிருந்து ஆண்டவர் தான் படைத்த சிருஷ்டிகளின் மத்தியிலே, அவர்கள் வாழ்கின்ற கால பகுதிகளிலே, நாடுகளிலே என்னென்ன செய்து கொண்டு வந்தார் என்பதை, என்னென்ன செய்ய போகிறார் என்பதையும் இந்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே வேதத்தில் இருந்து நாம் வரலாற்றை பிரிக்க முடியாது, வரலாற்றை பிரிக்க முடியாது. ஆண்டவரை பற்றி சொல், வரலாறு என்றால் என்ன? அது ஆண்டவருடைய கிரியைகள் தான் வரலாறு, அவருடைய கிரியைகள். வரலாற்று அவரிலிருந்து பிரிக்க முடியாது. வரலாற்றுக்கு அதிகாரி அவரே. உலகத்தையும் காலத்தையும் மக்களையும் படைத்தவர் அந்த தேவன். இந்த வரலாற்றிலே கால பகுதிகளிலே ஆண்டவர் தன்னுடைய மக்கள் மத்தியிலிருந்து என்னென்ன செய்கிறார், செய்ய போகிறார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் இந்த 66 நூல்களும் கொண்ட வேதம். இந்த வேதத்திலே அநேகமான போதனைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து அவருடைய செய்கைகளின் மூலம் அதை வாசிக்கிற பொழுது போதனைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். படைப்பு அதை பார்க்கிறோம் ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களிலே. அப்படைப்பிலிருந்து அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். காலத்தின் தேவன், சிருஷ்டியின் தேவன், சொன்ன வாக்கை காப்பாற்றுகிற தேவன், நேரத்துக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற தேவன், ஒழுங்கான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீதியான தேவன், பரிசுத்தமான தேவன் என்று எவ்வளவோ காரியங்களை நாம் ஆண்டவரை பற்றி பார்க்கிறோம். இப்படி முழு வேதமுமே தேவனை பற்றி நமக்கு போதிக்கின்றன, சொல்லி கொடுக்கின்றன. அப்படி அந்த போதனைகளை நம்ம பெற்றுக் கொள்வதனாலே அவரை பற்றி அறிந்து அவர் எதிர்பார்க்கின்றபடி வாழ வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது. வேதம் இந்த விதத்திலே ஆண்டவரை பற்றி நமக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான நூல். அவரை பற்றி மட்டும் சொல்லவில்லை, அவரை பற்றிய சத்தியங்களை அது சொல்லுகிறது, அதையும் சொல்லுகிறது. அநேக விதவிதமான நமக்கு தேவையான போதனைகள் எல்லாவற்றையும் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். வேதத்தை அப்படி விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது நாம் மனிதர்களாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை அந்த விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் என்பதையெல்லாம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. விசுவாசம் என்பது ஆண்டவர் வைக்கின்ற வெறும் நம்பிக்கை அல்ல, அவரை பற்றிய சத்தியங்களின் அடிப்படையிலானதுதான் அந்த விசுவாசம். தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்கின்ற அந்த விசுவாசம் சத்தியத்தின் அடிப்படையினால, போதனையின் அடிப்படையிலான விசுவாசம். இயேசுவை விசுவாசிக்கவே முடியாது அவரை பற்றி தெரிந்திராமல். இன்னைக்கு பல இடங்கள்ல சுவிசேஷம் ஒழுங்கா பிரசங்கம் பண்ணப்படுகிறது இல்லை. இயேசுவை விசுவாசி, அதை மட்டும் சொல்லிடலாம். இயேசுல அன்பு காட்டணும். ஏன் அன்பு காட்டணும்? இயேசு உன்னை நல்லா பார்த்துக்குவார், அதனால அன்பு காட்டணும். எப்படி என்ன நல்லா பார்த்துக்குவார்? ஒரு நோய் நொடியை எல்லாம் தீர்த்து வைப்பார். தலைவலியில இருந்து எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் நீ இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணு, அல்ல என்னிடத்துல வா நான் ஜெபம் பண்ணுகிறேன், அது போய்விடும். இவ்வளவுதானா விசுவாசம்? இதுக்காகவா இயேசு வந்திருக்கிறார்? இதுதான் செய்தியாக இருக்கு. நீ கேட்பதையெல்லாம் கொடுக்கிற தேவன், உன்னை நோய் நொடியெல்லாம் தீர்த்து வைக்கின்ற தேவன், உன்னை நன்றாக பார்த்துக் கொள்ளுகின்ற தேவன், உனக்கு தீங்கே வராம பார்த்துக் கொள்ளுகிற தேவன், இப்படி எல்லாம் சொல்லி கேட்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. வாழ்க்கையில துன்பமே இருக்காது, எல்லாம் பணி போல் விலகிவிடும், ஒரு குறையும் இருக்காது. கேட்கிற நேரமெல்லாம் பணத்தை கூரையை பிளந்து கொட்டுகிற தேவன். நீ வாழ்க்கையில வறுமையோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவிடத்திலே வா, அவரை நம்பு கேக்குறீங்க. வேதத்தை திறந்து அங்கு படித்து பார்த்தார், அவ்வளவு சுத்த பொய். ஏன் பொய்யன்னு சொல்லுது? பழைய ஏற்பாட்டுல ஒரு நூல் இருக்கிறது, யோபு. அந்த மனிதனுடைய பெயரிலேயே ஒரு நூல் இருக்கு. வாழ்க்கையில அந்த மனிதன் பட்ட கஷ்டங்கள் போல ஒருத்தனாவது பட்டதில்லை. எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா தேவனை விசுவாசித்த மனிதன், அவரை ஆழமாக விசுவாசித்த மனிதன், உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த அந்த மனிதன் வாழ்க்கையில இழந்தது அதிகம். பொண்டாட்டியை தவிர குழந்தைகளை இழந்து, தன்னுடைய சொத்து சுகங்களை இழந்து, வாழ்க்கையில மோசமான வியாதியாலெல்லாம் பீடிக்கப்பட்டு, தன்னுடைய உடம்பிலே அந்த வியாதி அந்த அளவுக்கு அதிகரித்திருந்த பொழுது அதை சிரட்டையினாலே சொழிந்து கொண்டு அவன் இருந்த அத்தகைய ஒரு மோசமான ஒரு படத்தை அங்க காட்டுகிறான். ஆண்டவர் விசுவாசித்தான், அவனுக்கு ஏன் இந்த அளவுக்கு தொல்லைகள்? அவனுக்கு இருந்த தொல்லையெல்லாம் பணி போல போக்காட்டு, எனக்கிட்ட மட்டும் வந்து எல்லாம் போயிடும் சொல்றது பொய்யா இல்லையா? அது சுத்த பொய். ஏக்கிற நேரம் பணத்தை கொட்டவர்னா ஏன் யோபு எவ்வளவோ ஜபம் பண்ணு கிடைக்கலையே? பவுலுக்கே கூட அவனுக்கு வாழ்க்கையில ஒரு குறை இருந்தது, ஒரு முள் அவன் சொல்லுகிறார். அதை பற்றி புதிய ஏற்பாடு, ஆண்டவரிடத்துல மூணு தடவை ஜபம் பண்ணு, ஆனா ஆண்டவர் சுகமாக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். என்ன சொன்னார்? அது உன்னோடையே இருக்கணும், அது ஒரு காரணத்துக்காகத்தான் உன்னோடையே இருக்கிறது, அது உனக்கு தேவை என்று சொல்லிவிட்டார். பாத்தீங்களா? ரொம்ப பேரு இயேசுவை பத்தி இல்லாதது பொல்லாதது செய்யறது பத்து கட்டளையை உடைக்கிறோமே என்ற ஒரு எண்ணமே இல்லாம ஏ பொய் சொல்லாதுன்னு பத்து கட்டளை சொல்லுதா இல்லையா? இயேசுவை பத்தி சொல்றப்போ எவ்வளவு பெரிய மோசமானதா இருக்கு, மோசமானது. இதுக்கு காரணம் என்ன? அவங்களே கூட சுவிசேஷத்தை இப்படி தவறா பிரசங்கிப்பதற்கு காரணம் என்ன? வேதம் தெரியவில்லை. அதான் காரணம். சுவிசேஷம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. இயேசுவை பற்றி நீ சரியாக அறிந்து கொள்ளவில்லை. நீதான் பொய் சொல்லுகிறாய். ஆனா யோபு அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தொல்லைகளுக்கு மத்தியிலும் நண்பர்களே வந்து சொன்ன பொழுது கூட ஏதாவது பாவம் செஞ்சிருப்பா, கொஞ்சம் திருந்தி இருப்பையா? ஆனா அவனுக்கு தெரியாம அப்படி செய்யவில்லை. மனைவியே சொன்னான், பல காலமாக நீ நீதியாக வாழ்ந்திருந்து என்ன பயனடைந்தாய்? அவரை திட்டியானது கொஞ்சம் போயும் இறந்து போயும். அதையும் கேட்கவில்லை. அவ்வளவு தூரம் விசுவாசத்துல உறுதியாக இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இறுதியாக தன் வாயாலும் கூட அவன் ஒரு பாவத்தையும் செய்ததில்லை. ஆகவேதான் இறுதியிலே அவனுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவர் இயேசுவை பத்தி சரியாக தெரியாததனாலும் இயேசு கொடுக்கின்ற ரட்சிப்பு நித்திய ஜீவன் என்பது என்னவென்றே தெரியாததனாலும் இயேசுவை தவறான விதத்துல படம் பிடித்து காட்டுகிறார்கள் பிரசங்கிகள். பொய்யாக மக்களை நம்ப வைக்க பார்க்கிறார்கள். அதுல என்ன தெரிகிறது? வேதம் தெரியாவிட்டால் உனக்கு இயேசுவையே தெரியாது. வேதம் தெரியாவிட்டால் இயேசுவில் இருக்க வேண்டிய விசுவாசத்தை பற்றி உனக்கு தெரியாமல் போயிடும். வேதம் தெரியாவிட்டால் ஆண்டவரை பற்றி தெரியாது, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று தெரியாது, அநேக காரியங்கள் தெரியாமல் போயிடும். வேதம் தெரியாமல் இருப்பதனால்தான் பத்து கட்டளைகளுடைய முக்கியத்துவம், அது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய விசேஷம் என்ன என்பதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் தெரியாமல் இருக்கிறார்கள். அறிவீனம், இறையியல் அறிவீனம், தேவனை பற்றிய அறிவு இல்லாமல் இருப்பதுதான் அறிவீனம். அந்த அறிவீனம் நடைமுறையில எல்லாவற்றையும் குழப்பி வச்சிருக்கு. என்ன ஒரு காரியத்தை பத்தி சரியா தெரியாவிட்டால் அது வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதிலும் தவறு செய்து விடுவோம். யாராவது பொய்யா போயிட்டு இயேசுகிட்ட வாப்பா அவன் தொலையெல்லாம் போயிருன்னு வந்துடுறேன் வந்துடும். அதான் நீ நடக்கிறது அதிகமா. அச்சிப்பே இல்லாம அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துருவான், அவனால் எப்படி வாழ முடியும்? அவனுக்கு நம்பி ஒவ்வொரு நாள் தன் தேவைக்கெல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கிறவனா மட்டும்தான் இருப்பான், கிடைக்காது. கொஞ்சம் காலமானவன் என்ன செய்ய? சலிச்சு போய் விரக்தி அடைந்து அதை விட்டு ஓடி போய்விடுவான். நடக்காத ஒண்ணு பாத்தீங்களா? அதனால பொய்ய சொல்லக்கூடாது. ஆண்டவரை பத்தி சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்துல நீ வருகிற பொழுது உன் துன்பங்கள் போய்விடும் என்பதற்கு உத்தரவாதமே இல்லை. ஆனா உண்டு, ஒரு உண்மை இருக்கிறது. என்ன தெரியுமா? அந்த துன்பங்களுக்கு மத்தியில் நீ யோபுவை போல அழுந்து விடாமல் உயிருள்ளவனாக உறுதியான விசுவாசம் கொண்டவனாக வாழ்வாய். உன்னுடைய கரங்களை பற்றி அது நெருப்பு போன்ற தொல்லையாக இருந்தாலும் அந்த நெருப்பில் நடந்து போக வைப்பார் இயேசு. மற்றவங்க என்ன செய்வான்? முடிய குடிச்சி வந்துட்டு தற்கொலை பண்ணிக்குவான். அங்கவே முடியலன்னு தற்கொலை பண்ணிக்குவான். விசுவாசம் செய்ய மாட்டானே. ஏன்? அவனுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும், இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார். அவருடைய நேரப்படி அவருடைய சித்தப்படி நடக்க வேண்டியது நடக்கும். அதுவரையும் அவரை நிந்திக்காமல் அவரை நம்பி தொடர்ந்து இந்த துன்பங்களை தாங்கி வாழ வேண்டியது என்னுடைய வாழ்க்கை என்பது அவனுக்கு தெரியும். இதை சொல்லி கொடுக்காட்டி எப்படி தெரியும்? அப்ப இறையியல் அறிவு இல்லாமல் இருந்தால், தேவனுடைய வார்த்தையை பற்றிய ஞானம் இல்லாமல் இருந்தால் நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்படும். தப்பானதை செய்து கொண்டிருப்போம், தப்பான வழியில் போய்விடுவோம், தப்பான போதனைகளை கேட்டுக் கொண்டிருப்போம். வேதம் தெரியாட்டி போச்சு, ஆபத்து. தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம். ஆண்டவரை பற்றி தப்பான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, அவருடைய செயல்களை பற்றி தப்பான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, அவருடைய திட்டங்களை பற்றி தப்பான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அவருடைய வாக்குறுதிகளை குறித்து தவறான எண்ணங்கள் நம்முடைய மனசுல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. சரியாக அவரை பற்றியும் அவருடைய செய்திகளை பற்றியும் தெரிந்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை நம்ம சரியாக நடத்துவோம், ஆண்டவருக்கு விரோதம் இல்லாமல் நடத்துவோம். அவர் என்ன சொல்லுகிறேன், வேதத்தில் அறிவு சரியாக இல்லாததனாலே சபைகளில் எல்லாம் இன்றைக்கு 10 கட்டளைகளை பற்றிய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை அறிகின்ற அறிவிலும் அவருடைய ஞானத்திலும் நாம் வளர்ந்து வர வேண்டும். பாத்தீங்களா, தேவனை அறிகின்ற அறிவிலும் அவருடைய ஞானத்திலும் நாம் வளர்ந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறையியல் அறிவு, சரியான வேத அறிவு இல்லாமல் இருப்பது, இன்றைக்கு 10 கட்டளைகள் சரியான விதத்தில் போதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் உங்களுக்கே அது தெரியாமல் இருந்தால், அவருடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருந்தால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, வேதம் தெரியவில்லை. வேதம் தெரியவில்லை. சரி, இன்னும் கடைசியா ஒண்ணு இந்த நேரத்தில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த தவறான வேதம் தெரியாமல் இருப்பது, வேதத்தில் இருக்கின்ற இறை போதனைகளை பற்றி சரியான விளக்கம் இல்லாமல் இருப்பது எத்தகைய ஒரு நிலைமையில் நம்மை கொண்டு போய்விடும், தவறான போதனைகளை நம்புகிற நிலைமையில் கொண்டு போயிருக்கோம். நம்ம மத்தியில கூட பல சபைகள், இலங்கை நாடு பூரா உள்ள சபைகள் சொல்லுகிறேன், தவறான போதனைகள் நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கு, கிறிஸ்தவ சபைகள்ல இருக்கு. ஆனா எங்க இருந்து வந்தது, இதை ஏன் நான் நம்புகிறோம் என தெரியாமலே நம்பிட்டு இருப்பாங்க. நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நான் சொல்லுகிற நேரம் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க, ஆனா எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது. வேதத்துல இல்லாத விஷயங்கள் ஆனா நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஏன், நமக்கு போதித்தவன் அதை நம்பி இருப்பதனாலே அவர் சொன்னதை கேட்டு நாமும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எங்கே எப்பொழுது உருவெடுத்தது, ஏன் இப்படி வந்தது என்ற ஒரு சிந்தனையும் இல்லாம நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த தவறான போதனைகளும் கூட ஒரு காரணம். இன்னைக்கு 10 கட்டளைகளை ரொம்ப பேர் தெரியாமல் இருக்கிறது, அவருடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறது, அவருடைய சிறப்பு அம்சம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அது காரணம். 3 அந்த தவறான போதனைகளை சொல்லி முடிக்க போகிறேன். சரியா, 3 இது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டிலே உருவான ஒரு போதனை, அந்த போதனை இன்னைக்கு அதை பேர் சொல்ல போறேன். ஆனால் அப்படி ஒன்று வேதத்தில் இல்லாத போதனை என்ற அறிவே இல்லாமல், அந்த பெயர் கூட தெரியாமல் அதை நம்பிக்கொண்டிருக்கிறவர் நிறைய பேர் இருக்கார். ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் டிஸ்பென்சேஷனலிசம். தமிழ்ல சொல்லுகிறேன், அதாவது வரலாற்று கால பகுதிகளை வைத்து இந்த கால பகுதிகளில் ஆண்டவர் இப்படி செயல்பட்டிருக்கிறார், ஆகவே இந்த கால பகுதியில் இப்படித்தான் செயல்படுவார் என்று போடப்படுகின்ற ஒரு திட்டம். ஸ்கோஃபீல்ட் என்ற ஒரு மனிதன் வரலாற்றை 7 கால பிரிவுகளாக பிரித்து பழைய ஏற்பாட்டில் இந்த கால பிரிவுகளை ஆண்டவர் இப்படி இருந்து செய்தார், ஆகவே அடுத்த கால பகுதிகளை இப்படி செய்தார், இப்படி செய்வார் என்று ஒரு திட்டத்தை வகுத்து, அதாவது செயற்கையாக இந்த திட்டத்தை வகுத்து, வேதத்தின் அடிப்படையில் வகுக்கவில்லை, வேதத்தை தவறாக பார்த்ததனாலே இப்படி ஒரு திட்டத்தை தான் வகுத்து வேத நோட்ஸாக எழுதி பப்ளிஷ் பண்ணி விட்டுட்டார். ஸ்கோஃபீல்ட் பைபிள் என்றதுக்கு பேர். பைபிள் ஆண்டவருடையது, ஆனா அந்த பைபிளுக்கு நோட்ஸ் எல்லாம் அடிக்குறிப்பா இவனை தன்னுடைய திட்டத்தை எழுதி வைத்ததுனால அதுக்கு அப்படி பேர் வந்தது. இப்ப இந்த காலக்கூறுகளாக பிரித்து, 7 காலக்கூறுகளாக பிரித்து ஆண்டவர் இப்படித்தான் செய்வார், செய்தார், செய்வார் என்பது ரொம்ப பேட்ட பரவி இருக்கு. அதனால் ஏன் இதை சொல்லுகிறேன், இந்த போதனை 10 கட்டளைகள் இன்றைக்கு அவசியம் இல்லை என்று சொல்லுகிற போதனை. என்ன அந்த போதனையை நீங்க நம்பினால், அந்த 7 காலக்கூறுகள் உள்ள போதனைகளை நம்பினால், பழைய ஏற்பாட்டின் ஒரு கால பகுதியில் அந்த மக்களுக்காக அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டதுதான் இந்த 10 கட்டளைகளை தவிர நமக்கு தேவையில்லை, அடுத்த கால பகுதிக்கு தேவையில்லை என்பது இந்த போதனை. இது தவறான ஒரு போதனை, வேதத்தில் இல்லாத ஒரு போதனை, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட செயற்கையான போதனை. இப்ப இந்த தவறான போதனையில விழுந்து போனவர் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பைபிள் காலேஜுக்கு போயிட்டு இதை படித்து கொண்டு வந்தவன் அந்த போதகனா வந்துட்டு அவங்க சபையில் என்ன சொல்லுவான், பத்து கட்டளைகள் பார்ப்பதற்கு அழகானவை, கேட்பதற்கு சுவையானவை, நீதி காரியங்களை சொல்லுகிறவை, ஆனாலும் நம்முடைய கால பகுதிக்கு இது அந்த அளவுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு என்ன போய் சொல்லலாம்னு சொல்றியா, கேட்க வேண்டிய திருடலாம்னு சொல்றியா, பாத்தீங்களா, தவிர போய் இன்னைக்கும் போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அப்ப எப்படி பத்து கட்டளை நீங்க இல்லாம போகணும், ஆனா அத ஒரு போலித்தனமான போதனையை கொடுப்பதனாலே மக்கள் மத்தியில அதுக்கு இடம் இல்லாம போயிருக்கு. அநேக பிரசங்கிகள் இப்படி இருப்பாங்க. ஆனா வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ போதனைகளுக்கு இது தவறான போதனை, அதுக்கு இதுதான் பேர் என்று தெரியாமலே நம்பி கொண்டிருக்கிறவர்கள் இருக்காரு. வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்னும் ஒரு போதனை, இதுவும் மோசமானது. இது வந்து 19 முன்பே இருந்தது, அப்ப ஆரம்ப கால பகுதியிலே இருந்தது. ஆங்கிலத்துல ஆன்டினோமியனிசம் என்று சொல்லுவார்கள், ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து சோர்க்கப்படும். ஆன்டி என்று சொன்னால் எகெயின்ஸ், எதிரான. நோமோஸ் என்று சொன்னால் நீதி, நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானது. அப்ப இந்த போதனை சொல்லுகிறது ஆன்டினோமியனிசம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்பது, பத்து கட்டளைகள் தேவையில்லை என்பது. இது ஒரு தவறான போதனை, இது ரொம்பவே மோசமான போதனை. ஏனென்றால் இந்த போதனை உருவான பொழுது அது கிறிஸ்தவத்தோடு சம்பந்தப்பட்டதா அல்ல, கடவுளை அடிப்படையாக இயேசுவை அடிப்படையிலாக வந்து வந்த போதனை அல்ல. இது அடியோடு நியாயப்பிரமாணத்தை எதிர்க்கிறது, அது தேவை இல்லை என்று சொல்லுகிறது. இதையும் கூட இது தவறான போதனை என்று தெரியாமலே அநேகம் பேர் அதை அந்த எண்ணங்களை கொண்டிருக்கிறார். கடைசியா ஒன்று சொல்லுகிறேன், புதிய உடன்படிக்கை போதனை, புதிய உடன்படிக்கை இறையியல். இது சமீப காலத்துல வந்த 20 கால பகுதியின் இறுதி பகுதியில வந்தது இந்த புதிய உடன்படிக்கை இறையியல். இதுவும் இதே விதமாகத்தான், அதாவது 10 கட்டளைகள் இன்றைக்கு பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசிகள் அதன்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு போதனை. வந்து அதிகமா சொல்லி உங்களை குழப்பம் படுத்துற விருப்பம், இந்த புதிய உடன்படிக்கை இறையியல் நம்புறவங்க தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில பாவம் செய்ய விருப்பப்பட மாட்டாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் நடைமுறை வாழ்க்கையில பாவம் செய்வது தவறு என்பதை உணர்வார்கள், அதை செய்ய போக மாட்டார்கள். ஆனால் இறையியல் அடிப்படையில் 10 கட்டளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இறையியல் அடிப்படையில் விசுவாசி அதற்கு பின்பற்றி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். தாங்களே பாவம் செய்யாவிட்டாலும், பாவம் மோசமானது என்று தெரிந்தாலும் கூட 10 கட்டளைப்படி வாழ வேண்டியது அவசியம் இல்லை என்று சொல்வார்கள். எப்படி பாவம் இல்லாமல் வாழ்றது 10 கட்டளை இல்லாமல்? நீ இயேசு மேல அன்பு காட்டு, நீ அதிகமா அன்பு காட்டினா பாவம் போய். இப்படி ஒரு தவறான போதனை அதுல இருக்கிறது. 10 கட்டளைகள் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தை அது உருவாக்கி இருக்கிறது. இப்ப இதோடு நான் இந்த முதல் பாடத்தை முடிக்க விரும்புகிறேன். இதுல இருந்து என்ன தெரிகிறது, தவறான இறை போதனைகள், இறை நம்பிக்கைகள், நாம் ஆண்டவரை பற்றியும் இயேசுவை பற்றியும் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றியும் தவறான எண்ணங்களை வளர்த்து கொள்ள இடம் விட்டுவிடும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய கடமை வேதத்தை படிக்க வேண்டும். இல்லாட்டி பாஸ்டர்ஸ் மட்டும் கையில மட்டும் கொடுத்துட்டு ஆண்டவர் சும்மா இருந்திருப்பார், அப்படி செய்யலி. ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு மனிதனும் வாசிப்பதற்காக அவனுடைய மொழியில் கொடுக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு காலத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு கொடுக்கும். ஏமாத்திட்ட ஆண்டவரை சொல்ல முடியாது, உனக்கு புத்தி ஏன் அப்படி போனதுன்னு ஆண்டவர் கேட்பார். அறியாமைய காரணம் காட்ட முடியாது. ஏன்னா நீதியுள்ள ஆண்டவர் அறியாமையெல்லாம் சாக்கு போக்காய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்முடைய கடமை படிக்க வேண்டும். நம்ம கடமை கேட்கிறத காது கொடுத்து கேட்டு சிந்தித்து கேட்க வேண்டும். நம்முடைய கடமை கேட்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆராய்ந்து பார்த்து தேவனுக்குரியதை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறான போதனைகளுக்கு காது கொடுக்க கூடாது, இருதயத்தை இடம் கொடுக்க கூடாது. தவறான போதனையில் விழுந்து போனால் நம்முடைய வேத நம்பிக்கைகள் குறைந்து விடும். பவுல் அடிக்கடி எழுதுகிறார் தன்னுடைய நிருபங்கள்ல புதிய ஏற்பாடு, Hold fast sound doctrine, ஆரோக்கியமான உபதேசத்தை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பீங்களா. சும்மா உபதேசத்தை கேள்வி சொல்லியிருக்கலாமே, ஆரோக்கியமான உபதேசம் பல வார்த்தைகள் பயன்படுத்துற ஆரோக்கியமான உபதேசம், சத்துள்ள உபதேசம், வலிமையுள்ள உபதேசம், அதெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன? காதில் கேட்கின்ற எல்லா வருகின்ற உபதேசங்களும் சத்தானதல்ல, ஆரோக்கியமானது அல்ல. தவறானதை கேட்காதே, காந்தி கூட சொல்லியிருக்கிறார், கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை கேட்காதே. தவறானத காது கொடுத்து கேட்கக்கூடாது. பேரியர்களை போல பவுல் சொல் பேசியும் வேதத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து ஏற்றுக்கொண்டார்கள். தவறானதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வேதத்தை நம்ம சரியாக படிக்க வேண்டும், ஆழமாக கற்றுக்கொள்ள முடிய வேண்டும். நம்முடைய மொழிகளில் இருக்கிறது தொடர்ந்து தொடர்ந்து ஆண்டவரோட கெஞ்சி ஜெபத்துல கேட்டு படிக்கிற பொழுது அந்த சத்தியத்தில் தேவத்தனுடைய ஆவியின் மூலமாக சத்தியத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டா. கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியங்களை சிந்தித்து பார்த்து செய்ய வேண்டியது என்ன? வாழ்க்கையில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். நடைமுறையில வாழ்க்கை அதன்படி அமைந்திருக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவம். எவ்வளவுதான் படித்திருந்த பொழுதும் அறிவும் ஞானமும் இருந்த பொழுதும் உன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே அதன்படி உன்னுடைய ஜெபமோ உன்னுடைய வேத படிப்போ மற்றவர்களோடு பழகுகின்ற முறையோ உன்னுடைய பேச்சிலோ சிந்தனையிலோ மாற்றம் இல்லாவிட்டால் அது அறைகுறை படிப்பு அடுப்பறிய கூட உதவாதுன்னு தமிழ்ல சொல்லிடுறாங்க. அறகுறை படிப்பு அடுப்பறிக்கவும் உதவாது. ஒழுங்கான படிப்பு இருதயத்துல மாற்றங்களை கொண்டு வந்து வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வரும். வாழ்க்கையில மாற்றம் இல்லாவிட்டால் அது ஒழுங்கான சாட்சி இல்லை. ஒழுங்கான போதனை ஒரு மனிதனை ஒழுங்காக வாழ வைக்க மாண்டவர்கள். இதை நீங்க மனசுல வச்சு ஜெபம் பண்ணுவோம்.